السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الصلاة والسلام على رسول الله، أما بعد، உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். சத்திய தூதர் சல்மானுக்கு போதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய நபித்தோழர்கள், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் எம்மவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விடயங்களை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், என்ன விடயங்களை விட்டும் அவ்விருவரும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதல் எண்ணையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடும் பொழுது, அந்த நபி அவர்களுக்கு நல்ல விடயங்களை ஏவக்கூடியவராக இருப்பார், தீமைகளை விட்டும் தடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். அது மாத்திரமின்றி நல்ல விடயங்களை அவர்களுக்கு அனுமதிக்கக்கூடியவராகவும், தீய விடயங்களை, மோசமான விடயங்களை, அவலட்சணமான விடயங்களை அவர்களுக்கு தடை செய்யக்கூடியவராகவும் இருப்பார். அவர்கள் மீது இடப்பட்டிருக்கக்கூடிய விலங்குகள், தடைகள், இவைகளை அவர்களை விட்டும் அகற்றக்கூடியவராகவும் இருப்பார். யாரெல்லாம் அவரை ஈமான் கொண்டு அவருக்கு உதவி செய்கிறார்களோ, அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த ஒளி அல் குர்ஆனை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த வசனத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுப்பிய முக்கிய நோக்கங்களில் ஒன்று, அவர்கள் இந்த உலகத்திலே வந்து செய்த முக்கியமான அரும் பணிகளில் ஒன்றுதான் நல்ல விடயங்களை மக்களுக்கு ஏவுவது. தய்யிபாத் என்று சொன்னால் நல்ல விடயங்கள், அழகான விடயங்கள், மக்கள் விரும்பக்கூடிய விடயங்கள், எல்லோரும் நேசிக்கக்கூடிய விடயங்கள், இவைகளை அவர்களுக்கு அந்த நபி ஏவக்கூடியவராக இருப்பார். அதே போல மக்கள் இவைகளெல்லாம் அவலட்சணமாக கருதுகிறார்களோ, அசிங்கமாக கருதுகிறார்களோ, அவற்றை விட்டும் தடுக்கக்கூடியவராகவும் அந்த நபி இருப்பார். அது மாத்திரமன்றி மூன்றாவது ஒரு விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறான், அவர்களுக்கு அவர்கள் இட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது வேற மற்ற மக்களால் திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய விலங்குகள் இல்லாத தேவையற்ற கடும் போக்கான சட்டதிட்டங்கள் இவைகளை எல்லாம் அவர்களை விட்டும் அகற்றக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்கிறார், இஸ்ரஹும் என்று சொன்னால் சுவை, அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சுமை. அதே போல வல் அகலால் விலங்குகள், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நமக்கு தெரியும், இஸ்லாத்திலே குர்ஆன் ஹதீஸிலே இல்லாத எத்தனையோ மூட நம்பிக்கைகளை தமது கடமையாக, தமது மார்க்கமாக, பரம்பரை பரம்பரையாக நாம் செய்து வருகிறோம், தமது பாரம்பரியம் என்ற விடயத்திலே மிக கடுமையான சட்டதிட்டங்களை தமக்கு விதித்துக் கொண்டிருப்பார்கள், இவைகளையும் அவர்களை விட்டு அகற்றக்கூடியவராக அந்த நபி இருப்பார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே தான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை பார்க்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவை அணுக வேண்டும். ஒரு சமுதாயத்திலே இரண்டு கூட்டம் இருக்கிறார்கள், அந்த இரண்டு கூட்டமுமே தவறு செய்யக்கூடியவர்கள், இரண்டு கூட்டமுமே தவறு செய்யக்கூடியவர்கள். ஒரு கூட்டம் என்ன இருக்கிறார்கள், எதை எடுத்தாலும் ஹராம், எதை எடுத்தாலும் என்ன, அது செய்வது கூடாது, அது ஹராம், அது பிதாத், அது ஷிர்க்கு என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் இருக்கிறது என்ன, எடுத்ததெல்லாம் ஆகுமானது, எதை செய்தாலும் அது பிரச்சனை கிடையாது, அது தனி மனித சுதந்திரத்திலே நாம் கையடிக்க முடியாது என்ற ஒரு கொள்கையை கொண்டவர்கள். இந்த இரண்டு கூட்டமுமே தவறு செய்பவர்கள் என்பதுதான் மேலே நாம் ஓதிய வசனத்தினுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சமுதாயம் ஒரு விடயத்தை பொதுவாக செய்து வருகிறார் என்று சொன்னால், அதற்கு குர்ஆன் ஹதீஸ் நேரடியாக தடை விதிக்காமல் இருந்தால் அவைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, இஸ்லாத்தின் பெயரால் தடை செய்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அதே போல யாராவது இஸ்லாத்திலே இல்லாதவைகளை இஸ்லாத்திலே பெயரால் அவர்கள் செய்தால் அவைகளையும் அனுமதிக்க முடியாது, அவர்களையும் அனுமதிக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இஸ்லாத்திலே ஒவ்வொரு சட்டமும் தெளிவாக கூறப்பட்டிருக்கு, தெளிவாக கூறப்பட்டிருக்கு. எது தடை செய்யப்பட்டது, எது ஆகவாக்கப்பட்டது, எது அனுமதிக்கப்பட்டது, எது சுன்னா, எது மக்ரூ என்பதெல்லாம் தெளிவாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் ஒரு விடயத்தை செய்யக்கூடிய நேரத்திலே அது பற்றி இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சரியான முறையிலே ஆய்வு செய்ய வேண்டும், சரியான முறையிலே ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்யாமல் நாம் நினைத்த பிரகாரம் சட்டங்களை மக்களுக்கு அள்ளி வழங்கிவிட முடியாது, ஃபத்வாக்களை அள்ளி வீச முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவாக அதனை குறிப்பிடுகிறார். வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துக்கும் கதிப ஹாதா ஹலாலுன் வஹாதா ஹராம். உங்களுடைய நாவுகள் சொல்வதற்கு ஏற்ப இது ஹலாலானது இது ஹராமானது என்பதை நீங்கள் கூற வேண்டாம். அப்படி சொன்னால் அல்லாஹ்வின் மீது நீங்கள் இட்டுக்கட்டுகிறீர்கள், பொய்யை நீங்கள் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். எனவே இப்படி அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டக்கூடியவர்களுக்கு மிகப்பெரும் தண்டனை இருக்கிறதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்திலே அதிகமான மக்கள் மார்க்கத்தை மக்களுக்கு தூய வடிவிலே சொல்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய விடக்கூடிய ஒரு முக்கியமான பிழை என்னவென்று சொன்னால், மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை செய்யக்கூடிய நேரத்திலே அதனை பிதாத் என்று சொல்வது அது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய வேலை, ஒருவரும் செய்ய வேண்டிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றை செய்யக்கூடிய நேரத்திலே அதனை ஹராம் என்று சொல்வதும் மிகவும் பாரதூரமானது. எப்படி மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை மார்க்கம் என்று செய்வது பாரதூரமானதோ, அதே போல மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றை மார்க்கம் இல்லை என்று சொல்வதும் மிக பாரதூரமானது என்பதுதான் நாம் மேலே ஓதி காட்டிய அந்த வசனத்தினுடைய அர்த்தம். வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துக்குமுல் கதிப ஹாதா ஹலால் வஹாதா ஹராம். இது ஹலால் என்று சொல்வதும் பாரதூரமானது, இது ஹராம் என்று சொல்வதும் பாரதூரமானது. ஆனால் எங்கள் சமுதாயம் என்ன நினைக்கிறது, ஒரு சுட்டம் ஹலால் என்று சொல்வதற்குத்தான் யோசிக்க வேண்டும், ஆனால் ஹராம் என்று சொல்வதற்கு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நினைத்தவாறே உத்தரிக்கலாம் என்பதாகத்தான் ஒரு சமுதாயம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனது அன்பார்ந்த சகோதரர்களே, இது தவறு. எனவேதான் இன்று சில மக்கள் அறிஞர்களை விமர்சிப்பார்கள். அறிஞர்கள் சில ஃபத்வாக்களை கொடுக்கும் பொழுது அவர்கள் நாம் ஹராம் என்று நினைத்திருக்கக்கூடிய ஒன்றை ஹலால் என்று சில வேளை ஃபத்வா சொல்லக்கூடிய நேரத்திலே, அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, இந்த ஹராம் என்று இவ்வளவு காலம் சொல்லிக் கொண்டிருந்த மனிதர் எப்படி யோசிக்கிறார் என்று சொன்னால், இவ்வளவு காலமும் நாம் ஹராம் என்று சொல்லி வந்தோமே, அதை எப்படி இவர் ஹலால் என்பதாக சொல்லுவார், இவர் அரசாங்கத்துக்கு விலை போய் விட்டார், பணத்துக்கு அடிமையாகி விட்டார் என்பதாக பட்டங்களை அள்ளி வாரி இறைப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு அறிஞர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்று சொன்னால் அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறார், இதற்கு முன்னால் அந்த கருத்தை ஹராம் என்று சொன்னவர்கள் எந்த அடிப்படையிலே சொன்னார்கள், இப்பொழுது ஹராம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன அடிப்படையிலே சொல்கிறார்கள் என்பதை எல்லாம் ஆய்வு செய்யாமல் நாம் நமது உணர்ச்சி வசத்துக்கு அடிமைப்பட்டு, நமது உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு நாம் சட்டங்களை, சட்டத்திட்டங்களை, தீர்ப்புகளை அள்ளி வழங்கிவிட்டால் அல்லாவிடத்திலே நாம் மறுமையிலே மாட்டிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை நமது உள்ளத்திலே நாம் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய கூட்டத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பாராக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.